புருஷனுடைய வேலை என்ன?
கிறிஸ்து சபையிலே எப்படி அன்பு கூர்ந்தார் என்பதை பார்த்து அதுபோல நான் மனைவியில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்வதாகும்.
I find that Jesus, when he washed his disciples' feet, is giving us an example.
இயேசு சீஷருடைய கால்களை கழுவின பொழுது நமக்கென்று ஒரு மாதிரியை அவர் விட்டு சென்றார்.
How many Indian husbands will wash their wife's feet?
எத்தனை இந்தியாவில் உள்ள இந்திய புருஷன்மார்கள் தங்களுடைய மனைவியுடைய கால்களை கழுவ ஆயத்தமாக இருப்பார்கள்?
Have you ever done it?
இப்படிதாவது செய்திருக்கிறீர்களா?
How do you feel it's below your dignity to wash your wife's feet?
அல்லது மனைவியுடைய காலை கழுவுவது என்பது என்னுடைய கண்ணியத்திற்கு குறைவானது என்று எண்ணுகிறீர்களா?
Then you have not understood Jesus.
அப்படியானால் நீங்கள் இயேசுவை இன்னும் விளங்கிக் கொள்ளவில்லை.
And that is a problem with a lot of Christians. They have not seen Jesus.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு இதுதான் பிரச்சனை. அவர்கள் இயேசுவை இன்னும் காணவில்லை.
The real Jesus.
உண்மையான இயேசுவை இன்னும் அவர்கள் பார்க்கவில்லை.
He was a servant of his bride.
அவர் தன்னுடைய மனவாட்டிக்கு அவர் ஒரு வேலைக்காரனை போல இருந்தார்.
So that is our example.
இவர்தான் நம்முடைய மாதிரி.
That is why we love him so much.
ஆகவே தான் நாம் அவரை அவ்வளவாய் நேசிக்கிறோம்.
And that is how we have to love our wives.
இப்படி தான் நாமும் நம்முடைய மனைவிகளை நேசிக்க வேண்டும்.
At the same time,
அதே நேரத்தில்
Christ is the head of the church.
கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார்.
He doesn't do what the church tells him to do.
சபை என்ன சொல்லுகிறதோ அதை ஆண்டவர் செய்து கொண்டிருப்பதில்லை.
No.
இல்லை.
So as husbands, we don't have to allow the wife to control us.
ஆகவே நம்மை கட்டுப்படுத்துவதற்கு மனைவி மரலை அனுமதிக்க தேவையில்லை.
The husband must run the home.
புருஷன் தான் குடும்பத்தை நடத்த வேண்டும்.
He must be the king, but the wife must be the queen.
புருஷன் ஒரு ராஜாவாக இருக்க வேண்டும், மனைவி ஒரு ராணியாக இருக்க வேண்டும்.
All I'm saying is the wife must not be a slave.
நான் சொல்வதெல்லாம் மனைவி ஒரு அடிமையாக இருக்க தேவையில்லை.
Some people misunderstand, you know, they go to the other extreme and the wives become like the head of the home.
சிலர் இதை தவறாக, இந்த சத்தியத்தை தவறாக விளங்கிக் கொண்டு இன்னொரு கோடிக்கு சென்று விடுகிறார்கள். இப்பொழுது மனைவியே குடும்பத்தை நடத்த அனுமதித்து விடுகிறார்கள்.
A wife cannot run the home.
மனைவி குடும்பத்தை நடத்த முடியாது.
I want to say to you sisters,
சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்,
please listen carefully.
கவனித்து கேளுங்களே.
God has not given a woman the ability to run a home.
ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கேற்ற திறமையை மனைவிக்கு கொடுக்கவே இல்லை தேவன்.
Just like God has not given men the ability to become pregnant and bear children.
கர்ப்பந்தரித்து பிள்ளைகளை பெறுவதற்கு எப்படி கணவன்மார்களுக்கு தேவன் ஒரு திறமையை கொடுக்கவில்லையோ, அதுபோல குடும்பத்தை நடத்த வேண்டிய பொறுப்பையும் மனைவிமார்களுக்கு தேவன் கொடுக்கவில்லை.
It's not because one is inferior or the other is superior.
ஒருவர் இன்னொருவரை காட்டிலும் கீழானவர்கள் அல்லது மேலானவர்கள் என்பதனாலே அல்ல.
Is a husband inferior because he cannot bear children?
பிள்ளைகளை பெற்றெடுக்க திறமை இல்லை என்பதனாலே புருஷன்?
No. It's not inferior.
அதனாலே அவர் கீழான நிலையில் இருக்கிறார் என்பது பொருள் அல்ல.
இட் இஸ் ஃபங்க்ஷன்.
வேலையிலே தான் வித்தியாசங்கள்.
த வுமன் காட் கிரியேட்டட் டு பேர் சில்ட்ரன் அண்ட் டு பி எ மதர்.
பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கும் ஒரு தாயாக இருப்பதற்கும் தேவன் திறமையை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
நோ மேன் கேன் டூ தட்.
எந்த ஒரு ஆண்மகனும் அதை செய்ய முடியாது.
ஒன்லி யுவர் சிஸ்டர்ஸ் கேன் டூ தட்.
சகோதரிகள் மட்டுமே அதை செய்ய முடியும்.
தி சேம் வே காட் ஹஸ் கிரியேட்டட் மேன் டு பி த ஹெட் அண்ட் த லீடர், த வுமன் கான்ட் டூ தட்.
அதே போல தேவன் ஒரு குடும்பத்திலே கணவனுக்குத்தான் ஒரு தலைமைத்துவம் எடுப்பதற்கும் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய திறமையும் தேவன் கொடுத்திருக்கிறார்.
So if a husband fails to be the leader,
ஒரு கணவன் தலைவனாக இருப்பதற்கு தவறினால்,
then a woman must pray to God like Timothy's mother and say, Lord, help me to be the leader for my children.
தீமோத்தேயுடைய தாய் செய்தது போல சகோதரி அப்பொழுது ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நடத்த வேண்டிய கிருபையை திறமை எனக்கு தாரும் என்று சொல்லி சகோதரி ஜெபிக்க வேண்டும்.
If a husband is not interested in taking Bible study and prayer for the children, the woman must do it.
பிள்ளைகளுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுப்பதற்கும் குடும்ப ஜெபத்தை நடத்துவதற்கும் அவர்களை ஜெபத்திலே நடத்துவதற்கும் கணவனுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் மனைவி அந்த பொறுப்பை எடுத்துக் கொள்ள வேண்டும்.
The job is primarily the husband's.
ஆனால் இந்த வேலை பிரதானமாக கணவனை சார்ந்ததே ஆகும்.
Just like God has given the husband the primary responsibility to go and earn money to support the family,
பணத்தை சம்பாதித்து குடும்பத்தை தாங்க வேண்டிய பிரதான பொறுப்பை தேவன் கணவன்மார்களிடத்திலே தான் கொடுத்திருக்கிறார்.
But if a husband is sick and can't do that, then the wife may have to go and earn money to support the family.
கணவன் வியாதிப்பட்டு வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன செய்வது? மனைவி தான் வேலைக்கு சென்று அந்த குடும்பத்தை தாங்க வேண்டியிருக்கிறது.
So the leadership of a home, God puts in the hand of the man.
ஆகவே ஒரு குடும்பத்தினுடைய தலைமை பொறுப்பை தலைமைத்துவத்தை மனிதனுடைய கையிலே தேவன் கொடுக்கிறார்.
To bring up children is primarily the responsibility of the man.
பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு பிரதானமாக மனிதனிடத்திலே தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்களிடத்திலே தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
It is the responsibility of the man to bring all his children to faith in Jesus Christ.
தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்திலே வளர்க்க வேண்டிய பொறுப்பு புருஷனை சார்ந்ததாகும்.
I have seen even in CFC Bangalore many men do not take that responsibility.
CFC Bangalore sabilayum kuda aneka purusargal inda poruppai edukadirupadi naan paarthirukiren.
They leave it to the Sunday school, let the church lead them to Christ.
Sabai anadu Sunday class anadu thannudaiya pillaigalai aandarukkullai vali nadathittum endru solli thangudaiya poruppai katti kalikkiravargala irukkar.
It is not the job of the church or Sunday school to lead your children to Christ.
Ungudaiya pillaigalai aandarukkullai vali nadathakkudiya poruppanadu sabaikko Sunday class ko illai.
No.
Illai.
That is your responsibility as a father.
Thagappanai irukkira ungudaiya poruppu thanadu.
You have to lead your children to Christ.
நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவண்டே வழிநடத்த வேண்டும்.
You have to pray with them and ask them to receive Jesus.
நீங்கள் அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேண்டும்.
And sisters, if your husband is too lazy to do that, you do it.
சகோதரிகளே, உங்களுடைய கணவன்மார்கள் இதை செய்வதற்கு மிகுந்த சோம்பேறிகளாக இருந்தால் நீங்கள் அந்த பொறுப்பெடுத்து செய்யுங்கள்.
I am very sorry to say there are many parents who leave that responsibility to the church and don't lead their own children to Christ.
நான் இதை சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன். என்னவென்றால் அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பொறுப்புகளை உணராமல் அது சபையினுடைய பொறுப்பு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
If your child is even 3 years old,
உங்களுடைய பிள்ளைக்கு 3 வயது ஆகிவிட்டது என்று சொன்னால்,
and he is old enough to go to some school,
பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு வேண்டிய வயது வந்துவிட்டது என்று சொன்னால்,
he is definitely old enough to ask Jesus to come into his heart.
இயேசுவின் உள்ளத்திலே வாரும் என்று கேட்பதற்கு போதுமான வயது வந்துவிட்டது என்று நாம் சொல்லலாம்.
And I want to ask all of you parents who are sitting here, especially us fathers,
இங்கே உட்கார்ந்திருக்கிற எல்லா பெற்றோர்களிடத்திலேயும் குறிப்பாக தகப்பனாய் இருக்கிற உங்களிடத்திலே நான் கேட்கிறேன்,
have you sat with your children and told each one of them to receive Christ as their savior?
உங்கள் பிள்ளைகளிடத்திலே உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்றாவது சொல்லி இருக்கிறீர்களா?
Have you prayed with them?
அவர்களோடு கூட ஜெபித்திருக்கிறீர்களா?
Have you put your arms around them and pray and say, my son, my daughter, give your life to Christ?
உங்கள் பையன் மீது தோளிலே கை போட்டு என் மகனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உன் உள்ளத்தை ஒப்புக்கொடு என்று சொல்லி இருக்கிறீர்களா?
If you have not done that,
நீங்கள் அதை செய்யாத பட்சத்தில்,
but you only give your children food and clothes and education,
சாப்பாடு கொடுக்கிறீர்கள், பள்ளி படிப்பை கொடுக்கிறீர்கள், நீங்கள் அவர்களுக்கு தேவையான ஆடையை கொடுக்கிறீர்கள், துணிமணி வாங்கி கொடுக்கல், இது மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு என்று எண்ணினீர்களானால்,
I want to say that you are not a Christian, you are a heathen.
நீங்கள் கிறிஸ்தவரே அல்ல, நீங்கள் ஒரு புறஜாதி மனுஷன் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
You are a heathen.
நீங்கள் ஒரு புறஜாதி மனுஷன்.
If you don't lead your children to Christ,
நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இயேசுவின் இடத்திலே வழிநடத்தவில்லை என்று சொன்னால்,
please take that responsibility seriously from today.
இன்றிலிருந்தாவது இந்த பொறுப்பை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்கள்.
Many of our children are not growing up properly because the fathers are not taking their responsibilities seriously.
தகப்பன்மார்கள் தங்களுடைய பொறுப்பை சீரிய முறையிலே எடுக்காதபடியினாலே தான் அநேக பிள்ளைகள் தேவனுடைய தேவபக்தியுள்ளவர்களாக இல்லை இன்றைக்கு.
We must teach our children godly ways in our home.
நம்முடைய குடும்பங்களிலே தேவபக்திக்கு ஏதுவான வழிகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டியிருக்கிறது.
You must teach your children to sit quietly in the church meeting. That's your responsibility, not the responsibility of the elder brother.
சபை கூட்டங்களிலே பிள்ளைகளை அமைதியாக உட்கார வைக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களை சார்ந்ததாகும், அது மூப்பருடைய வேலை அல்ல.
So these are some responsibilities as husband, wife, father, mother.
ஆகவே தகப்பன் தாயாக இருக்கிற உங்களுக்கு அல்லது கணவன் மனைவியாக இருக்கிற உங்களுக்கு இதுதான் ஒரு சில பங்கு. எங்கள் குடும்பம் இந்துக்களிலே இருந்து ரட்சிக்கப்பட்டது. எங்கள் பேக்ரவுண்ட் முழுதுமாய் இந்துக்களால் நிறைந்திருக்கிறார்கள். நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் தேவனுக்கு மகிமையாய் அவர்கள் மத்தியில் எப்படி நடந்து கொள்வது?
Yeah, that is by following these principles which are given us in God's word.
தேவனுடைய வார்த்தையிலே சொல்லப்பட்ட தத்துவங்களை நாம் பின்பற்றுவதன் மூலமாக நாம் மகிமையாய் வாழ முடியும்.
That means you don't fight and quarrel as husband and wife.
முதலாவது கணவன் மனைவியாக இருக்கிற நீங்கள் சண்டை போடாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும்.
That is a tremendous testimony.
அதுவே பெரிய ஒரு சாட்சி உங்கள் இந்துக்கள் மத்தியில்.
All the husbands and wives fight and quarrel in the world.
உலகத்திலே உள்ள எல்லா புருஷன் மனைவிமாரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
And another very important thing.
இன்னொரு முக்கியமான காரியம்.
All marriages there will be sometimes some tension, some misunderstanding.
எல்லா திருமண வாழ்க்கைகளிலேயும் திருமணமானவர்களுடைய வாழ்க்கையிலேயும் ஏதாவது ஒரு சில பிணக்குகள், அழுத்தங்கள், சிறு சிறு பிரச்சனைகள் வருவது இயற்கைதான்.
In the best marriage there will be misunderstanding.
சிறந்த தம்பதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கொள்ளக்கூடிய சொல்லக்கூடியவர்கள் மத்தியிலேயும் கூட சில பிரச்சனைகள்
எழலாம். ஏன்? Because we are not perfect.
நாம் பூரணவான்கள் அல்ல.
We may say something but we may not say it wisely.
நாம் சில காரியங்களை சொல்லலாம் ஆனால் ஞானமாய் சொல்ல தெரியவில்லை.
Because we are not perfect.
ஏனென்றால் நாம் பூரணவான்கள் அல்ல.
Then the wife may misunderstand it.
நாம் அப்படி ஞானம் இல்லாமல் சொல்லுகிற காரியங்களை மனைவி தவறாய் புரிந்து கொள்ள கூடும்.
There is no sin there.
அங்கே பாவம் இல்லை.
But there is a lack of wisdom.
அங்கே ஞானம் குறைவுபட்டிருக்கிறது.
Sometimes our actions are not sinful but they are unwise.
சில சமயங்களிலே நம்முடைய நடவடிக்கைகள் நம்முடைய கிரியைகள் பாவம் இல்லாததாக இருக்கலாம் ஆனால் அது ஞானமற்றதாக இருக்கிறது.
Sometimes even when we have a good intention we can be foolish.
சில சமயத்தில் நல்ல நோக்கத்தோடு தான் ஒன்றை சொல்லி இருப்போம் ஆனாலும் புத்தியினமாய் சொல்லி இருந்திருப்போம்.
So then there can be a little tension.
அப்படிப்பட்ட நேரங்களிலே அந்த உறவுகளிலே சில இறுக்கங்கள் ஏற்படலாம்.
As soon as you realize that,
அதை உணர்ந்த மாத்திரத்தில்
you must ask forgiveness.
நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும்.
And the Bible says in Ephesians 4,
எபேசியர் 4 அதிகாரத்திலே வேதம் சொல்கிறது,
and verse 26,
எபேசியர் 4 அதிகாரம் 26 வசனம்,
don't let the sun set on your anger.
உங்களுடைய கோபம் தணிவதற்கு முன்பதாக சூரியனை அஸ்தமிக்க விட வேண்டாம்.
That means before the sun sets you must settle all matters.
சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாகவே நீங்கள் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம்.
In those days when they didn't have electricity, sunset was the time they began to go to bed.
அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட மின்சாரம் கிடையாது. ஆகவே சூரியன் மறைந்த உடனே எல்லாரும் படுக்கைக்கு சென்று விடுவார்கள்.
So the meaning is before you go to bed settle all your disputes.
இந்த வசனத்தினுடைய பொருள் என்னவென்றால் நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக ஒருவரோடு சீர்புரிந்தி மன்னிப்பு கேட்டு காரியங்களை சரி செய்து விடுங்கள்.
Okay. There may be some tension between husband and wife during the day.
நாள் முழுவதுமாய் அல்லது நாளிலே சில சமயங்களிலே கணவனுக்கு மனைவிக்கும் சில உறவு பிரச்சனைகள் ஏற்படலாம்.
Due to something that happened.
ஏதோ ஒரு நடந்த காரியத்தின் நிமித்தமாய் சில மன இறுக்கங்கள்.
Something that the husband did not do he was supposed to do or the wife did not do.
கணவன் செய்கிறேன் என்று சொன்ன காரியத்தை செய்யவில்லை அல்லது மனைவி செய்கிறேன் என்று சொன்ன காரியத்தை செய்யவில்லை மறந்து விட்டாரோ என்னோ.
Before you go to bed you must ask each other's forgiveness.
படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக நீங்கள் ஒருவரோடொருவர் மன்னிப்பு கேட்டுக் கொள்ள வேண்டும்.
And who should ask first?
யார் முதலாவது மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு பிரச்சனை.
Whoever is more spiritual.
உங்க ரெண்டு பேர்ல நீங்களே தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க யார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாக வளர்ந்து இருக்கிறார்களோ அவர்கள் முதலாவது மன்னிப்பு கேட்டுவர்.
See, when God and man had a problem,
தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பிரச்சனை இருந்த பொழுது
who should take the first step?
இப்பொழுது யார் முதல் படி எடுத்து வைப்பது?
Actually man should take the first step because we are the one who caused the problem.
நாம் தான் அந்த பிரச்சனைக்கே காரணம். நம்ம தான் முதல் படி எடுத்து ஆண்டவரிடத்தில் போயிருக்க வேண்டும்.
But God took the first step and sent his son because he is more spiritual.
தேவனோ அவர் முதல் படி எடுத்து அவர் தம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினார். ஏனென்று சொன்னால் அவர் அதிக ஆவிக்குரியவராக இருந்தார்.
So it's not a question of whose mistake it is.
அவர் யார் தப்பு பண்ணான்றது இங்க கேள்வி இல்ல. மன்னிப்பு கேட்பது.
God has given us an example not who has made the mistake but who is more spiritual.
தேவன் நமக்கு இங்கே ஒரு நல்ல மாதிரியை கொடுத்திருக்கிறார். யார் தவறு செய்தது முதலாவது அவர்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அல்ல ஆனால் யார் முதலாவது ஆவிக்குரியவராக இருக்கிறார்.
You husband if you think you are more spiritual then you take the first step and resolve that problem.
புருஷர்களே நீங்கள் தான் ஆவிக்குரியவர்கள் உங்கள் மனைவியை காட்டிலும் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணினால் நீங்கள் முதல் படி எடுத்து மன்னிப்பு கேளுங்கள்.
Or sisters if you think you are more spiritual than your husband you take the first step and ask forgiveness and set it right.
நீங்கள் புருஷன் ஆவிக்குரியவன் இல்ல நான் தான் ஆவிக்குரியன் என்று சொல்லி மனைவி எண்ணினால் நீங்கள் முதல் படி எடுத்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள்.
But in most marriages both think they are spiritual.
ஆனால் பிரச்சனை என்றால் அநேக தம்பதிகள் இரண்டு பேருமே ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
Then there should be no problem both should be running to each other to ask forgiveness.
அப்படியானால் பிரச்சனையே இருக்க கூடாது. ரெண்டு பேருமே முட்டி அடித்து நான் தான் மன்னிப்பு கேட்பேன்
மன்னிப்பு
கேட்பேன். ஒரு சபையிலே ஒரு சகோதரிய சாட்சியை உங்களுக்கு
சொல்கிறேன்.
அவருக்கு ஒரு புத்திமதியை சொன்னேன்.
Never go to bed without settling all matters with your wife.
மனைவியோடு கூட சீர்புரிந்தாமல் காரியங்களை சரி செய்யாமல் படுக்கைக்கு போக வேண்டாம் என்று சொன்னேன்.
20 years after his wedding.
அவருடைய திருமணமானதற்கு 20 ஆண்டுகள் கழித்து
he came to me and told me.
என்னிடத்தில் வந்து அவர் சொன்னார்.
Brother Zach.
சகோதரர் ஜாக் அவர்களே.
I have obeyed your exhortation for 20 years.
20 வருஷங்களாக நீங்கள் கொடுத்த அந்த புத்திமதிக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்று சொன்னார்.
Very happy couple.
மிகவும் சந்தோஷமான தம்பதியராக இருக்கிறார்கள்.
It's not they never made a mistake.
தவறே அந்த தம்பதியர் செய்யவில்லை என்று பொருள் அல்ல.
They have made
thousands of mistakes.
ஆயிரக்கணக்கான தவறுகளை செய்திருக்கிறார்கள்.
But they obeyed what I said. Don't go to bed without asking forgiveness from each other.
ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்காதபடிக்கு படுக்கைக்கு செல்ல வேண்டாம் என்று நான் சொல்லியிருக்கிறேன்.
So they are a very happy couple and their children are grown up in a godly way.
அவர்கள் மிகுந்த சந்தோஷமுடைய ஒரு தம்பதியராக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளும் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறார்கள்.
They are not a rich family.
அவர்கள் பணக்கார குடும்பம் இல்லை.
But they're a happy family.
ஆனால் சந்தோஷமான குடும்பமா இருக்கிறார்கள்.
If we had more families like that, we would have a strong church.
இது போல பல குடும்பங்கள் மத்தியில இருந்தால் நமக்கு ஒரு வலிமையான சபை உண்டாகி இருக்கும்.
All of us can be like that.
நாம் எல்லாருமே அப்படி இருக்க முடியுமே.
I told that brother.
அந்த சகோதரனை பார்த்து சொன்னேன்.
This is a greater miracle than raising the dead.
மரித்தோரை உயிரோடு எழுப்புவதை காட்டிலும் நீங்கள் செய்தது பெரிய அற்புதம் என்று சொன்னேன்.
For 20 years you always go to bed settling everything with your wife. What a fantastic testimony that is.
20 ஆண்டுகளாக நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டு தான் படுக்கைக்கு செல்வீர்களா? என்ன அருமையான சாட்சி இது என்று சொன்னேன்.
Okay, can we all start from today at least?
நாம் எல்லாரும் குறைந்தபட்சம் இன்றிலிருந்தாவது நாம் ஆரம்பிக்கலாமா?
Say every day.
ஒவ்வொரு நாளும்.
If I have a problem with my wife or husband, I will ask forgiveness and go.
என் கணவனிடத்திலோ மனைவியிடத்திலோ எனக்கு பிரச்சனை ஏற்பட்டால் நான் முதலாவது போய் மன்னிப்பு கேட்பேன்.
Never mind if your partner is not interested.
உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு விருப்பமில்லை என்று சொன்னால் உங்களுக்கு அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம்.
You do your job.
உங்களுடைய வேலை நீங்கள் செய்யுங்கள்.
If you keep doing it for 6 months, one day he or she also may realize that.
6 மாதம் தொடர்ந்து நீங்கள் இதை செய்து கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் அவரோ அல்லது மனைவியோ அவர்கள் உணரலாம்.
That way we can be different from other families.
இப்படி நாம் மற்ற குடும்பங்களை காட்டிலும் நாம் வித்தியாசமானவர்களாக இருக்க முடியும். ஒருவன் தன் மனைவியாவது தகப்பனையாவது தாயாவது அதிகமாக நேசித்தால் எனக்கு பாத்திரம் அல்ல. இந்த வசனத்தின்படி ஆண்டவராக இயேசு மகிமைப்படுத்த எனக்கு விளக்கம் தரவும்.
Yeah, Jesus said that we must not love father or mother more than him. Jesus said you must not love wife and children more than him also.
தகப்பனையும் தாயும் தன்னை காட்டிலும் அதிகமாக நேசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல மனைவி பிள்ளைகளையும் தன்னை காட்டிலும் அதிகமாக நேசிக்க வேண்டாம் என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
That is in Luke 14:26.
லூக்கா 14 அதிகாரம் 26 வசனத்திலே அது காணப்படுகிறது.
The meaning is that he must be first in our life.
அவருடைய பொருளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக இருக்க வேண்டும்.
I have been married now for 38 years.
எனக்கு திருமணமாகி 38 ஆண்டுகள் ஆகிறது.
God is my witness.
தேவன்தான் எனக்கு சாட்சி.
I have always loved Jesus more than I loved my wife.
என் மனைவியை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக நான் இயேசுவை தான் நேசித்திருந்திருக்கிறேன்.
I have loved Jesus more than I loved my children.
என் பிள்ளைகளை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக என்னுடைய இயேசுவை நேசித்திருக்கிறேன்.
I have loved Jesus more than I loved my parents.
என் பெற்றோரை நேசிப்பதை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நேசித்திருக்கிறேன்.
Because of that.
இதன் மூலமாக
I have always been able to love my wife.
இப்பொழுதுமே என்னுடைய மனைவியை நான் நேசிக்க முடிகிறது.
I don't get angry with her, I don't shout at her.
மனைவியை பார்த்து கோபப்படுவதில்லை, மனைவியை பார்த்து சத்தம் போடுவதில்லை, திட்டுவதில்லை.
Why?
ஏன்?
Because I love Jesus more than her.
என் மனைவியை காட்டிலும் அதிகமாக நான் இயேசுவை நேசிக்கிறபடினாலே.
If I loved her more than I loved Jesus, sometimes I may shout at her and yell at her.
இயேசுவை நேசிப்பதை காட்டிலும் மனைவியை அதிகமாக நேசித்திருப்பேன், ஆனால் சில சமயங்களில் கோபப்பட்டு திட்டியிருந்திருப்பேன்.
But I don't love her more than I love Jesus.
ஆனால் இயேசுவை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக என்னுடைய மனைவியை நேசிப்பதில்லை.
And so I love her better.
ஆகவே நான் மென்மையாக அன்பு கூற முடிகிறது.
Because I love Jesus more than I love my children.
என்னுடைய பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாக நான் இயேசுவை நேசிக்கிறபடினாலே.
Therefore I didn't allow my children to do whatever they wanted.
ஆகவே என்னுடைய பிள்ளைகள் விருப்பப்படி நடப்பதற்கு நான் அனுமதிக்கவில்லை.
We had some rules in our house. You can't do this, you can't do that.
எங்களுடைய குடும்பத்திலே சில விதிமுறைகள் இருந்தது. இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்று.
And so they all accepted Christ.
ஆகவே அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள்.
So it's good to love Jesus more than everybody in your home.
ஆகவே உங்கள் குடும்பத்திலே மற்ற எல்லாரை காட்டிலும் அதிகமாக இயேசுவை நேசிப்பது நல்லதுதான்.
Then you will bless them.
அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க முடியும்.
But also I want to say,
அதே சமயத்தில் நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்,
even though you must care for your parents,
உங்கள் பெற்றோருக்காக நீங்கள் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
Especially when they are older and helpless.
குறிப்பாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு வயதாகும் பொழுது உதவியற்ற நிலைக்கு வரும் பொழுது,
if they need your financial help, you must take care of them because they helped you when you were a little child and you needed their financial help.
அவர்கள் பொருளாதார பண உதவியிலே இருப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உதவி வேண்டும். என்றால் நீங்கள் சிறு பிள்ளைகளா இருந்த பொழுது பண உதவி தேவைப்பட்டது, அவர்கள் உங்களுக்கு உதவி செய்தார்கள்.
But you must not discuss your family matters with your parents. You must discuss that with each other as husband and wife.
ஆனால் உங்களுடைய குடும்ப காரியங்களை உங்கள் பெற்றோரிடத்திலே போய் ஆலோசிக்க கூடாது. உங்கள் குடும்ப காரியம் என்று வரும்பொழுது உங்கள் கணவனிடத்திலே மனைவியிடத்திலே தான் ஆலோசிக்க வேண்டும்.
Your decisions in your family must be taken as husband and wife, not with your parents.
நீங்கள் குடும்பத்தில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் கணவன் மனைவியாக நீங்கள் தான் எடுக்க வேண்டும். ஒழிய தவிர உங்கள் பெற்றோர்களிடத்தில் கலந்து ஆலோசித்து எடுக்கக்கூடாது.
That's very important.
இது மிகவும் முக்கியமான காரியம்.
That is God's perfect will.
இது தேவனுடைய பூரணமான சித்தம் என்று சொல்லலாம்.
I'm not saying that you should not consult your parents. They have got more wisdom. By all means consult them.
கண்டிப்பாக உங்களை காட்டிலும் பெற்றோர்கள் உங்களை காட்டிலும் ஞானத்தை அதிகமாக தேறியிருப்பார்கள். தாராளமாக அவர்களிடத்தில் ஆலோசனை பெறலாம். அது பெறக்கூடாது என்று நான் சொல்லவில்லை.
In bringing up your children, your parents may be able to give you some wisdom.
பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்திலே உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும்.
But you and your wife must be more one with each other than you and your parents.
ஆனால் உங்களுக்கும் பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை காட்டிலும் உங்களுக்கும் மனைவிக்கும் அல்லது உங்களுக்கும் கணவனுக்கும் தான் இருக்க வேண்டும். கணவன் மனைவி அன்பு ஆரம்பத்திலே நன்றாக உள்ளது. காலம் செல்ல செல்ல அன்பு தணிந்து போவது ஏன்?
That is just like Christians also lose their love for Jesus Christ.
கிறிஸ்தவர்களும் இயேசு கிறிஸ்துவை நேசிக்க ஆரம்பத்திலே அதிகமாக நேசிக்கிறார்கள். போக போக குறைந்து கொண்டே போகிறது. அது போல தான் இதுவும்.
Why is that?
ஏன்?
Now many of you will say when you first accepted Christ you loved Jesus so much.
உங்களில் அநேகர் சொல்வீர்கள் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட பொழுது அவ்வளவாய் நான் அவரை நேசித்தேன் என்று.
How is it today?
இன்றைக்கு அந்த அன்பு எப்படி இருக்கிறது?
It's sad that unfortunately the same thing happens in husband and wife.
துக்கமான காரியம் என்னவென்றால் இதே காரியம் கணவன் மனைவி உறவிலேயும் ஏற்படுகிறது.
But one reason is this.
ஒரு காரணம் இதுதான்.
When you got married to your wife you did not know any of her faults.
நீங்கள் உங்களுக்கு திருமணமான நாளிலே மனைவியுடைய குறைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தது.
You thought she was perfect.
மனைவி பூரணமானவள் என்று நீங்கள் எண்ணினீர்கள்.
And she thought you were perfect.
அதே போல உங்கள் மனைவியும் என்னுடைய கணவனா பூரணமானவன் என்று திருமண நாளிலே எண்ணினார்.
But within 6 months, 3 months, you have discovered so many faults in your wife.
3 மாசம் கூட ஆகல, 6 மாசம் கூட ஆகல, இவ்வளவோ குறைகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்து விட்டீர்கள்.
And she has discovered faults in you also.
அதே போல மனைவி உங்களிடத்திலே பல குறைகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்து விட்டார்.
So if your love is based on if my wife is perfect I will love her, then your love will cool down.
நான் என் மனைவியின் மீது செலுத்தும் அன்பு அவளுடைய பூரணத்தை பொறுத்து தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் அந்த அன்பு தனியேதான் போகிறது.
God loves us not because we are perfect.
நாம் பூர்ணவான்களா இருக்கிறபடினாலே தேவன் நம்மை நேசிக்கவில்லை.
He loves us as we are.
நாம் இருக்கிற வண்ணமாகவே அவர் நம்மை நேசிக்கிறார்.
And if you ask God to fill you with his Holy Spirit,
நீங்கள் தேவனிடத்திலே ஆண்டவரே என்னை ஆவியானவராலே நிரப்பும் என்று கேட்டீர்களானால்
He will help you to love your husband or your wife as they are.
உங்கள் கணவனோ மனைவியோ இருக்கிற பிரகாரமாகவே அவர்களை நீங்கள் நேசிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார்.
And you will God will help you to help them to change.
அவர்கள் மாறுவதற்கு உங்களுக்கு உதவி செய்ய முடியாத தேவன் உங்களுக்கு உதவி செய்வார்.
So you must ask God to give you love for your imperfect husband, imperfect wife.
அவே பூரணத்திலே குறைவுபட்டிருக்கிற கணவனை நேசிப்பதற்கோ மனைவியை நேசிப்பதற்கோ தேவனிடத்திலே கிருபை கேட்க வேண்டும்.
One big mistake we make is this.
நாம் செய்கிற ஒரு பெரிய தவறு என்னவென்றால்
when you see faults in your wife you think you have no faults.
மனைவியிடத்திலே ஒரு குறையை நீங்கள் கண்டுபிடிக்கும் பொழுது உங்களிடத்திலே குறை இல்லை என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்.
And sisters, when you see a fault in your husband you think you have no faults.
சகோதரிகளே, நீங்கள் உங்கள் புருஷனிடத்திலே ஒரு குறையை காணும் பொழுது உங்களிடத்திலே குறையே இல்லை என்று எண்ணுகிறீர்கள்.
But a humble person,
தாழ்மையான ஒரு நபர்
will say yeah there are faults in my partner but there are faults in me also.
என்ன சொல்லுவார்? என்னுடைய வாழ்க்கை துணையிலே பல குறைகள் இருக்கிறது ஆனால் என்னிடத்திலேயும் பல குறைகள் இருக்கிறது.
So God has brought two imperfect people together.
ஆகவே தேவன் இரண்டு பூரணமற்றவர்களை ஒன்றாக்கி இருக்கிறார்.
You know there is a verse in Proverbs which says iron sharpens iron.
இரும்பு இரும்பு கரிக்கிடும் என்று ஒரு வசனம் நீதிமொழிகளிலே காணப்படுகிறது.
You can take two blunt knives and rub it against each other and both will become sharp.
இரண்டு முன்னே கத்திகளை எடுத்து நீங்கள் தீட்டினால் இரண்டு கத்திகளுமே கூர்மையாகும்.
Is that right or wrong?
நான் சொல்றது சரியா இல்லையா?
Two blunt knives can sharpen each other.
இரண்டு முன்னே கத்திகளை வெட்டு ஒன்றன் மேல் ஒன்று தீட்டி பாருங்கள், இரண்டுமே அது கருகலாகி விடும் அல்லது கூர்மையாகி விடும்.
Two imperfect partners can make each other perfect.
இது போல தான் இரண்டு பூரணமற்ற வாழ்க்கை துணைகள் சேரும் பொழுது இருவருமே ஒருவரையொருவர் பூரணமாக்க முடியும்.
My wife and I were imperfect when we started.
நாங்கள் இந்த திருமண வாழ்க்கையை ஆரம்பித்த பொழுது நானும் என் மனைவியும் குறைவுபட்டவளாக இருந்தோம், பூரணமற்றவளாக இருந்தோம்.
Even now we are imperfect.
இப்பொழுதும் கூட நாங்கள் பூரணமற்றவளாக இருக்கிறோம்.
But we become a little better than we were.
ஆனால் நாங்கள் இருந்ததை காட்டிலும் இப்பொழுது நாங்கள் சற்று மேன்மையடைந்திருக்கிறோம்.
God has used us to sharpen each other.
ஒருவரையொருவர் கூர்மையாக்குவதற்கு தேவன்களை பயன்படுத்தி இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உலக வாழ்க்கைக்கும் மனைவி ஒரு தடை என்று சொல்லலாமா அல்லது ஒரு ஏணி என்று சொல்லலாமா?
யா, see, you must never blame anybody else if you don't grow spiritually.
நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராததற்கு வேறு யாரையும் நீங்கள் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது.
This சாக்கு போக்கு and all Adam started.
இந்த சாக்கு போக்கை ஆரம்பித்தவர் ஆதாம்.
God asked him, why did you sin?
நீ ஏன் பாவம் செய்தாய் என்று ஆதாமை கேட்கிறார்.
my wife.
என் மனைவி என்று கையை காண்பிக்கிறார்.
Today also people are saying the same thing.
இன்றைக்கும் கூட ஜனங்கள் அதே காரியத்தை தான் சொல்றாங்க.
Why are you not spiritual?
ஏன் நீங்கள் ஆவிக்குரியவர்களா இல்லை?
My wife.
என் மனைவி தான் காரணம்.
God said no.
ஆண்டவர் இல்லை இல்லை அது தப்பு என்று சொல்றாரு.
We need to take the blame ourselves for our mistakes.
தவறுகளுக்கு நான் தான் காரணம் என்று முதலாவது ஒத்துக்கொள்ள நாம் பழக வேண்டும்.
That is what Jesus taught us on the cross.
இதை தான் இயேசு சிலுவையிலே நமக்கு கற்றுக் கொடுத்தார்.
What is the difference between Adam and Christ?
ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன வித்தியாசம்?
Listen.
கவனியுங்கள்.
Adam could not take the blame for his own sin.
ஆதாம் தன்னுடைய சொந்த பாவத்திற்கு தானே அந்த பழியை ஏற்றுக்கொள்ள தயங்கினான்.
He blamed his wife.
மனைவியை பழி சொன்னான்.
And he blamed God, you gave me this wife.
நீர் கொடுத்த மனைவி என்று சொல்லி தேவனையும் குற்றம் சாட்டினான்.
That is the characteristic of Adam, blame other people.
மற்றவளை குறை சொல்வது என்பது ஆதாமுடைய குணாதிசயம்.
Whenever you blame your husband or blame your wife, you are following Adam.
எப்பொழுதெல்லாம் நீங்கள் மனைவியை குற்றம் சாட்டுகிறீர்களோ அல்லது கணவனை குற்றம் சாட்டுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் ஆதாமை பின்பற்றுகிறீர்கள்.
What did Jesus do on the cross?
இயேசு சிலுவையில் என்ன செய்தார்?
Could he point a finger at anybody like Adam?
ஆதாமை போல இவர்களெல்லாம் இவருடைய பாவம் தான் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாரா?
And Adam pointed at Eve. God, this woman.
ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த
அவருடைய
இரண்டு கரங்களும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறபடினாலே அவரால் யாரையுமே ஆள் காட்ட முடியவில்லை.
Your hands also must be nailed, then you won't blame anybody.
உங்களுடைய கரங்களும் சிலுவையில் அறையப்பட்டால் நீங்கள் யாரையும் ஆள் காட்ட மாட்டீர்கள், குறை சொல்ல மாட்டீர்கள்.
But Jesus took the blame.
மற்றைய பாவங்களுக்கு தண்டனை தாம் ஏற்றுக்கொண்டார்.
Oh, what a difference.
என்ன வித்தியாசம் பாருங்கள்.
Adam could not take the blame for his own sin.
ஆதாம் தன்னுடைய சொந்த பாவத்திற்கு தானே அதற்கு பொறுப்பு ஏற்க முடியவில்லை.
Jesus took the blame for other people's sin.
ஆனால் இயேசுவ மற்றைய பாவத்திற்குரிய குறையும் கூட தன்னிலே ஏற்றுக்கொண்டார்.
So when you follow Jesus,
ஆகவே நீங்கள் இயேசுவை பின்பற்றினால்,
you are willing to take the blame.
நீங்கள் அந்த பழியை நீங்களே எடுத்துக் கொள்வதற்கு நீங்கள் பழகுவீர்கள்.
There are very few people like that in the world.
இந்த உலகத்திலே மிக சிலர் தான் இப்படி இருக்கிறார்கள்.
The world is full of people who blame others.
இந்த உலகமானது மற்றவளை குற்றம் சாட்டுகிற மக்களாலே நிறைந்திருக்கிறது.
We must follow Jesus.
நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். நான் மனைவியை அதிகமாக நேசிக்கிறேன். அடிக்கடி எனக்கு போராட்டமாக இருக்கிறது. மனைவியை அதிகமாக நேசிக்கிறேன், இயேசு தேவனை நேசிக்க முடியல, எனக்கு ஒரு போராட்டமாக இருக்கிறது. How to overcome this battle?
Yeah, I don't believe you love your wife if you love her more than you love Jesus.
இயேசுவை நேசிக்கிறதை காட்டிலும் அதிகமாக மனைவியை நேசிக்க முடியும் என்று நான்.
Then you don't really, if that is true,
அது மெய்யா இருக்குமே ஆனால்,
then you're an idolater.
நீங்கள் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரர்.
You must love Jesus more.
நீங்கள் இயேசுவை தான் அதிகமாய் நேசிக்க வேண்டும். குழந்தைகளை வளர்ப்பதில் பக்கத்து வீட்டுக்கு டிவி பார்க்க போகிறாங்க பிள்ளைகள். மற்ற பிள்ளைகளோட சண்டை எடுக்கிறார்கள். இந்த விஷயத்தில் எப்படி அவளை வளர்ப்பது என்று எனக்கு தெரியவில்லை.
Yeah, we have to be very careful about what our children do when they visit other people's homes.
மற்ற வீடுகளுக்கு நம்முடைய பிள்ளைகள் செல்லும் பொழுது அங்கே நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறிவதிலே நாம் நோக்கமாக இருக்க வேண்டும்.
Generally speaking, I almost never allowed my children to go to other people's homes.
பொதுவாக நான் சொல்ல போனால் ஒரு காலம் என்னுடைய பிள்ளைகள் மற்றவருடைய வீடுகளுக்கு போவதற்கு நான் அனுமதிப்பதில்லை.
Except if there was a cricket match going on, I would say, okay, go 1 hour and watch the cricket match on television and come back.
Cricket match நடக்கும் பொழுது சரி நீங்கள் போய் அந்த வீட்டில் உட்கார்ந்து ஒரு மணி நேரம் டிவி கிரிக்கெட் மேட்சை பார்த்துட்டு வாருங்கள் என்று சொல்லுவேன்.
I would give them 1 hour or something like that.
ஒரு மணி நேரம் அல்லது குறிப்பிட்ட நேரத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுவேன்.
But otherwise I would say, tell those children to come here, they can play here, then I know what they are doing.
இல்லாவிட்டால் நான் இன்னொன்று செய்கிறேன், விளையாட வேண்டுமா, அந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து இங்கே வந்து விளையாடுங்கள், அப்படியானால் எல்லாரும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்ன செய்கிறார் என்று நான் பார்க்க முடியும்.
And then their parents may ask, why don't you send your children to our home?
இப்பொழுது அந்த பெற்றோர் கேட்பாங்க, வா ஏன் உங்க பிள்ளைகளை எங்க வீட்டுக்கு அனுப்புனா என்ன என்று
கேட்பார். So I can say, listen, I don't know whether my children will behave badly in your home, that is why I don't want to send them to your home.
நான் இப்பொழுது நாசுக்காக அவர்களை பார்த்து என்னுடைய பிள்ளைகள் உங்க வீட்டுல வந்து அவங்க கெட்ட நடக்கல ஏதோ ஈடுபட்டா அல்லது தவறா அவங்க ஏதாவது பேசிட்டாங்கன்னா எனக்கு தெரியாது, அதனால தான் இங்கே இருக்கணும்னு நான் விரும்புறேன்னு
சொல்லுவேன். Because small children can do so many wrong things.
ஏன்னா சிறு பிள்ளைகள் பல தவறுகளை செய்து விடலாம்.
They may go and break something.
எதையாவது உடைத்து விடுவார்கள்.
So we have to be very careful with our children when they are small.
ஆகவே நம்முடைய பிள்ளைகள் சிறியவர்களாக இருக்கும் பொழுது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.
And We must love them at home and make it interesting for them at home.
வீட்டிலே அவர்களை நாம் நன்றாக நேசித்து வீட்டிலேயே அவர்களுக்கு விருப்பமுற்ற ஒரு இடமாய் வீட்டை மாற்ற வேண்டும்.
I have never taught that you must not have television in your home.
உங்கள் வீடுகளிலே டிவி இருக்க கூடாது என்று சொல்லி ஒரு காலம் நான் போதித்ததில்லை.
If you have it, you must be very strict with what they watch and what they do not watch.
அப்படியே உங்கள் வீட்டிலே டிவி இருக்குமேயானால் எந்தெந்த சேனல்களை அவர்கள் கவனிக்கிறார்கள் என்பதை குறித்து நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
Particularly all these cinemas, they are so bad.
குறிப்பாக இப்பொழுது வரக்கூடிய சினிமா காட்சிகள் மிகவும் மோசமானதா இருக்கிறது.
So that is a big danger. If you cannot control that, it is better not to have television in your home at all.
ஆகவே சினிமா பார்ப்பதை உங்களால கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் டிவி இல்லாமல் இருப்பது நல்லது.
And sometimes it is the wife who wants to see TV more than the children.
சில சமயத்துல என்ன நடக்கும் தெரியுமா? பிள்ளைகள் பார்க்கறாங்களோ இல்லையோ மனைவி நிறைய பார்க்கணும் விரும்பறாங்க சினிமாவ டிவில.
So you got to be very careful.
ஆகவே நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
Not only that, the children can watch even good programs so much that they don't do properly well in their school.
சில சமயத்துல பிள்ளைகள் பார்ப்பது நல்ல காட்சிகளா இருக்கலாம் ஆனால் அதையே பார்த்து பார்த்து வீட்டு பாடங்களை எல்லாம் சரியாக செய்ய முடியாமல் பள்ளியில நன்றாக படிக்க முடியாமல் ஆகிவிடும்.
You know, this TV watching is not a very good habit even in anybody's house.
யாருடைய முன்பாக இருந்த பிள்ளைகள் எல்லாரும் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருந்தால் ஏனென்றால் அன்றைக்கு டிவி முன்னே உட்கார்ந்து கொண்டிருக்கவில்லை, ஓடி ஆடி விளையாடினார்கள்.
So many children are wearing glasses today when they are small because they are watching TV so much.
எவ்வளவோ டிவி பார்த்து கொண்டே இருப்பதனால அநேக பிள்ளைகள் கண்ணாடி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சிறு வயதிலேயே.
They are becoming sick.
அவர்கள் வியாதி உள்ளவர்களாய் மாறுகிறார்கள்.
Their eyes are getting spoiled.
அவர்களுடைய கண்கள் மோசமடைகிறது.
We must pray for our children and help them to develop some healthy habits.
ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ரட்சிக்கப்படாத கணவன் டிவி சேனல்களை பார்க்க வற்புறுத்தும் போது நானும் எழுந்து விடுகிறேன், என்ன தீர்மானம் எடுத்தாலும் தோல்வியடைந்து விடுகிறேன்.
Yeah, that is very difficult when you have an unconverted husband at home.
ரட்சிக்கப்படாத கணவன் வீட்டில் இருந்தால் கடினமான காரியம்தான்.
But you must pray. God can do everything.
ஆனால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராலே செய்யக்கூடாது ஒன்றுமே இல்லை.
God can you must even pray that God will break up your television set.
ஆண்டவரே டிவியை உடைத்து விடும் என்று கூட சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
Good prayer to pray.
நல்ல ஜெபம் ஜெபிப்பதற்கு.
God can do so many things.
தேவனால் பல காரியங்களை செய்ய முடியும்.
Lord, I want to protect my children, please help me.
ஆண்டவரே என் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே.
So you pray, God will help you.
ஆகவே தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். மனைவியோடு அதிகமான நேரம் செலவழித்து பேசி உறவாட ஆலோசனை கூறுங்கள்.
How to spend time? Yeah. See, a woman has so many pressures that build up during the day.
ஒரு நாள் முழுதுமாய் பல காரியங்கள் நிமித்தமாய் அநேக அழுத்தங்கள் ஒரு ஸ்திரீக்குள்ளாக ஏற்பட்டு விடுகிறது.
She is at home.
வீட்டிலேயே எப்பொழுதுமே இருக்கிறார்.
House can be like a prison.
அவருடைய வீடே ஒரு சிறைச்சாலையை போல அவர்களுக்கு மாறிவிட முடியும்.
You of course have gone to work and you
நீங்க காலையில எழுந்து வேலைக்கு போறீங்க, அப்புறம் அங்கிருந்து எல்லாரும்
வீட்டுக்கு
சூழ்நிலையிலே உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது.
So you must recognize that maybe your wife may be like a pressure cooker with a lot of things inside.
ஆகவே உங்களுடைய மனைவி ஒரு பிரஷர் குக்கரை போல உள்ளே அழுத்தம் அதிகமாகி 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 இப்பொழுது வெடித்து விடுமோ என்றது போல காணப்படுகிறது.
You must take at least 10-15 minutes every night just to speak so that she can pour out her heart to you.
தன்னுடைய இருதயத்தை உங்களிடத்திலே ஊற்றிவிடும் முடியாக ஒரு 10-15 நிமிடமாவது இரவு நேரங்களிலே நீங்கள் செலவு செய்ய வேண்டும்.
That's like the safety valve on the pressure cooker.
அந்த பிரஷர் குக்கர் மேல வெயிட் போடுறீங்களே அந்த வெயிட் மாதிரி அது.
You take it off so the steam goes.
கொஞ்ச நேரம் அதை வெளியே எடுத்துருங்க, கொஞ்சம் இருக்கக்கூடிய ஸ்டீம் எல்லாம் அந்த நீராவி எல்லாம் அழுத்தத்தில் வெளியே கொஞ்சம் அழுத்தம் குறையும்.
Otherwise it can explode.
இல்லாவிட்டால் அந்த குக்கர் வெடித்துவிடும்.
So you must, I always say, before you go to sleep, when the children are asleep, spend at least a few minutes encouraging your wife.
ஆகவே பிள்ளைகள் தூங்கின பிறகு நீங்கள் மனைவியோடு கூட உற்சாகப்படுத்த முடியாய் ஒரு சில நிமிடங்களை நீங்கள் பேசி செலவு செய்யுங்கள்.
Even if it's only 5 minutes.
5 நிமிடமா இருந்தாலும் கூட பரவாயில்லை.
That's a very good habit before you end the day to do that.
நீங்கள் ஒரு நாளை முடிக்கும் முன்பதாக இதை நீங்கள் செய்வது மிகவும் நல்ல ஒரு பழக்கம். நான் என் மனைவியோடு கூட அப்படி உட்கார்ந்து பேச நினைத்தால் அவள் என்னுடைய குறைகளையே சொல்லிக் கொண்டிருக்கிறாள். சகோதரர் ஆலோசனை.
Pray for her.
மனைவிக்காக ஜெபியுங்கள்.
And listen to her.
என்ன சொல்லுகிறாள் மீது காது கொடுத்து கேளுங்கள்.
Because some of the things she is saying may be true.
அவர்கள் குறை சொல்லுகிறாள் என்று நீங்கள் சொல்லுங்கள், அதிலே ஒரு சில காரியங்கள் உண்மையாக கூட இருக்கலாம்.
So if what she is saying is not true, forgive her and leave it.
மனைவி சொன்ன சில காரியங்கள் உண்மை இல்லை என்று சொன்னால் மன்னித்து மறந்து விடுங்கள், மனைவி விட்டு விடுங்கள்.
I always use this example.
நான் எப்பொழுதுமே இந்த உதாரணத்தை பயன்படுத்தி இருக்கிறேன்.
If 10,000 people call you an angel, will you become an angel?
10,000 பேர் உங்களை பார்த்து தேவதூதன் வந்து விட்டார்னு சொன்னால் நீங்க ஒரு தேவதூதனாய் மாறிவிட முடியுமா?
Yes or no? If 10,000 people call you a devil, will you become a devil?
அதுக்கு மாறாக 10,000 பேர் உங்களை பார்த்து பிசாசு என்று சொன்னால் நீங்கள் பிசாசாய் மாறிவிடுவீர்களா?
No.
இல்லை.
You yourself decide what you become like.
நீங்கள் யாராக நான் இருக்க வேண்டும், மாற வேண்டும் என்று நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள்.
But what your wife tells you, she may be saying it in anger.
மனைவி உங்களை பார்த்து குறை சொல்லுகிறார் கோபத்திலே ஒருவளை சொல்லலாம்.
But she may be also saying something that she has observed in you, which other people may not be bold enough to tell you.
உங்களுடைய வாழ்க்கையில கூர்ந்து கவனித்த சில காரியங்களை சொல்லுவதற்கு மற்றவர்களுக்கு தைரியம் இல்லை, ஆனால் உங்கள் மனைவி தைரியமாக உங்களிடத்தில் சொல்லுகிறார்.
We don't lose anything by listening.
கவனித்து காது கொடுத்து கவனித்து கேட்பதனாலே நாம் எதையும் இழக்க போவதில்லை.
Same way, if your husband tells you something, listen.
அதே போல மனைவிமார்களே உங்களுடைய கணவன்மார்கள் உங்களை பார்த்து குறை சொன்னால் நீங்கள் கவனித்து கேளுங்கள்.
I have been a servant of the Lord for 40 years.
நான் 40 ஆண்டுகளாக தேவ ஊழியனாக இருந்து வருகிறேன்.
I get so many letters criticizing me.
என்னை குறை சொல்லி பல பல கடிதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது.
Oh, you are like this, you are like this, you are like this.
நீங்க இப்படி இருக்கீங்க, நீங்க அப்படி இருக்கீங்க என்று சொல்லி வந்து கொண்டே இருக்கிறது.
And I don't get angry with them.
அவர்களோடு கூட நான் கோபப்படுவதே இல்லை.
I read them.
நான் வாசிக்கிறேன்.
Sometimes I read them 2-3 times.
சில சமயங்களில் 2-3 முறை அந்த கடிதங்களை வாசிக்கிறேன்.
I say, Lord, is there some truth in this? Maybe he's seen something in me which I need to see myself.
ஆண்டவரே, இந்த கடிதம் என்னை குறை சொல்ல எழுதியிருக்கிறாரா, இதுல ஏதாவது உண்மை இருக்கிறதா, நான் காணாத காரியத்தை இவர் கண்டு எதுவும் சொல்லி இருக்கிறாரா என்று கேட்பேன்.
I never reply to any of them.
ஆனால் அதுல ஒரு கடிதத்துக்காகவும் நான் பதில் எழுதுவதே கிடையாது.
Because I don't reply to people who just come to criticize.
ஆனால் குறை சொல்லி எழுதக்கூடியவர்களுக்கு நான் பதில் சொல்ல எழுதுவதே இல்லை.
But I read them.
ஆனால் நான் அதை வாசிக்கிறேன்.
Because I'm not perfect.
ஏனென்றால் நான் பூர்ணவன் அல்ல.
And sometimes our enemies will tell us more truths about ourselves than our friends.
சில சமயங்களிலே நம்முடைய நண்பர்களை காட்டிலும் நம்முடைய விரோதிகளே நம்மிடத்தில் உள்ள உண்மைகளை சொல்ல முடியும், சுட்டி காட்ட முடியும்.
Oh, it's good to listen, whether it's wife or enemy or anybody.
ஆகவே மனைவியா இருந்தால் என்ன, விரோதியா இருந்தால் என்ன, சொல்லுகிறதை நாம் கவனித்து கேட்பது நல்லது.
For us to humble ourselves.
அது நமக்கு நம்மை நாமே தாழ்த்துவதற்கு அது உதவியா இருக்கும். கணவன் மனைவியின் ஆலோசனைப்படி செய்வது தவறா சரியா?
If it's good advice, take it.
நல்ல ஆலோசனையா இருந்தால் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள்.
There's no rule that wife cannot give advice to her husband.
கணவனுக்கு மனைவி ஆலோசனை கூறக்கூடாது என்கிற எந்த ஒரு விதியும் இல்லை.
You know, once Sarah told Abraham, send away Hagar.
ஒருமுறை சாராள் ஆபிரகாமை பார்த்து ஆகாரை அனுப்பிவிடும் என்று சொன்னாள்.
Abraham did not want to send away Hagar.
ஆபிரகாமுக்கு ஆகாரை அனுப்புவதற்கு மனதில்லை.
God said to Abraham, listen to Sarah, what she's saying is right.
ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து மனைவி சொல்லுகிறது சரிதான், சாராள் சொல்வதற்கு நீ கீழ்ப்படி என்று சொன்னார்.
There is no rule that wife cannot give advice to her.
ஆகவே கணவனுக்கு மனைவி ஆலோசனை கூறக்கூடாது என்கிறதிலே என்கிற விதி ஒன்றுமில்லை.
Definitely you can give advice to your husband, but still the husband is the head.
கண்டிப்பாக மனைவி கணவனுக்கு ஆலோசனை சொல்லலாம், ஆனாலும் கணவன் தான் குடும்பத்துக்கு தலையாயிருக்கிறார்.
If he doesn't take your advice, then leave it.
ஆனால் நீங்கள் சொல்லுகிற ஆலோசனையை கணவன் பின்பற்றவில்லை என்று சொன்னால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள். என்னுடைய கணவன் தாழ்வு மனப்பான்மை கொண்டிருக்கிறார், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அப்படிப்பட்ட நேரங்களிலே அவர் எடுக்கிற சில தீர்மானங்கள் தவறிலே முடிந்து விடுகிறது. நான் அந்த நேரத்தில் அவரை எதிர்த்து அவருக்கு ஆலோசனை சொல்லலாமா, சரியான ஆலோசனைகளை?
You have to make sure that you don't have a superiority complex.
கணவனுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது என்று சொல்கிற நீங்கள், உங்களுக்கு உயர்வு மனப்பான்மை இல்லை என்பதை நீங்கள் முதலாவது நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
But if you are a humble person,
நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தால்,
you must encourage your husband if he has got an inferiority complex.
கணவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்குமேயானால் நீங்கள் உங்கள் கணவனை உற்சாகப்படுத்த வேண்டும்.
Sometimes it is the wife who gives the husband inferiority complex.
சில சமயத்திலே கணவனை தாழ்வு மனப்பான்மைக்குள்ளாக கொண்டு வருகிறதே மனைவிதான்.
You know, you keep on criticizing him every day.
ஒவ்வொரு நாளும் கணவனை குறை சொல்லிக்கிட்டே இருங்க.
Then you will give him an inferiority complex.
நீங்களே அவருக்கு தாழ்வு மனப்பான்மை கொடுத்துறீங்க.
Just like if you criticize your child every day, you will give that child also an inferiority complex.
ஒவ்வொரு நாளும் பிள்ளையை குறை சொல்லிக்கிட்டே இருந்தா பிள்ளைக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும்.
How many times do you encourage your husband?
எத்தனை முறை உங்களுடைய கணவன்மாரை உற்சாகப்படுத்தி இருக்கிறீர்கள்?
How many times do you encourage your wife?
எத்தனை முறை மனைவிமார்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறீர்கள்?
Let me ask you a practical question.
ஒரு நடைமுறை கேள்வி நான் உங்களுக்கு கேட்க
போறேன்.
Husbands, புருஷர்களே,
when was the last time you told your wife that was a good meal that you prepared?
கடைசியா எப்ப நீங்க மனைவி சமைத்து கொடுத்த சாப்பாடை சாப்பிடும்போது நல்லா சமைச்சிருக்கியே, நல்லா ருசியா இருக்கேன்னு எப்ப கடைசியா சொல்லிருக்கீங்க?
Was it 10 years ago?
10 வருஷத்துக்கு மேல சொல்லிருப்பீங்களா?
And sisters, when was the last time you said something good to your husband?
அதே போல சகோதரிகளே, உங்களுடைய கணவனை நீங்கள் கடைசியாக பாராட்டி பேசியது எப்பொழுது?
Or you never say that?
அல்லது நீங்க புகழ்ந்து பேசாதே கிடையாது?
You never find anything good in him?
புருஷன்ட்ட நல்ல காரியமே பார்க்கவே இல்லையா?
If you can't find anything good in him, at least tell him you're a good looking man.
கணவனிடத்தில் நல்ல காரியம் ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாட்டி, பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறீர்கள், நல்ல நேர்த்தியா இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள்.
We must encourage one another.
நாம் ஒருவரை உற்சாகப்படுத்த வேண்டும்.
The world is full of people who are discouraging us.
இந்த உலகமானது ஒருவரை அதரியப்படுத்தக்கூடிய மக்களாலே நிறைந்திருக்கிறது.
In the home, in the church,
குடும்பத்திலே,
encourage one another.
சபையிலே நாம் ஒருவரை உற்சாகப்படுத்த வேண்டும். கணவன் வேலை நிமித்தமாக பல மாதங்கள் தொலைவில் இருந்து இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால், மனைவியுடைய எண்ணம், என்னை தனிமையாய் விட்டுவிட்டு போய்விட்டாரே, பிள்ளைகளோடு நான் கஷ்டப்படுகிறேன் என்று புலம்புகிறாள், எப்படி மனைவியை சமாதானப்படுத்துவது?
If it's gone because of work? Yeah, if your husband's work is such, then you have to pray for special grace that God will help you.
சில சமயத்தில் உங்களுடைய கணவன் வேலை நிமித்தமாய் தூர ஊர்களுக்கு, தூர தேசத்துக்கு பல மாதங்கள் செல்லும் பொழுது, அப்படி இருக்குமே ஆண்டவரே எனக்கு விசேஷத்தை கிருபையை தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
See, these are not things you are responsible for as a wife.
மனைவியா இருக்கிற உங்களுடைய பொறுப்பு அது அல்ல.
So you must pray that God will give you grace.
ஆகவே தேவன் கிருபையை உங்களுக்கு அதிகமாய் கொடுக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். புதிதாய் திருமணமான சகோதரனுக்கும் சகோதரிக்கும், வயதிலே முதிர்ந்த சகோதர சகோதரிகள், அவர்களுக்கு இல்லற சம்பந்தமான ரகசியங்களை ஆலோசனைகளை சொல்லலாமா?
Yeah, you've got to give advice only if people ask you for advice.
உங்களுக்கு வந்து ஆலோசனை கேட்டா மட்டும் நீங்க ஆலோசனை சொல்லுங்க.
Sometimes we go and try to give advice to people who don't want your advice.
சில சமயத்துல உங்க ஆலோசனையே மற்றவங்களுக்கு தேவைப்படல, அப்பயே நீங்க போய் அவங்கட்ட ஆலோசனை சொல்றீங்க.
They may not have confidence in you even though you are married for 10-15 years.
உங்களுக்கு திருமணமாகி 10-15 ஆண்டுகள் ஆகி இருந்தாலும் கூட உங்களிடத்தில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையே.
If they have confidence in you, they'll come to you and say, please give us some advice.
உங்களிடத்தில் நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குமே ஆனால் கண்டிப்பாக உங்களிடத்தில் வந்து ஆலோசனை தாருங்கள் என்று கேட்பார்கள்.
I don't go around giving advice to people if they don't want my advice.
என்னுடைய ஆலோசனை தேவையில்லாத பட்சத்தில் நான் எல்லாருக்கும் போய் ஆலோசனை சொல்லிக் கொண்டிருப்பதில்லை. நான் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் நேரத்திலே மட்டும் சந்தோஷமாக இருக்கிறேன். வேலைக்கு சென்றாலும் வெளியே சென்றாலும் பாவம் என்னை மேற்கொள்கிறது, பிள்ளைகளுக்கு சண்டை பிரச்சனை வருகிறது, நகைகளை கழற்றி விட்டேன், அதனாலே என்னுடைய ரட்சிக்கப்படாத கணவன் சண்டை போடுகிறார், பிரச்சனை வருகிறது.
Yeah, see, the most spiritual thing is not to take off your ornaments.
முகந்த ஆவிக்குரிய காரியம் என்பது நகை கழற்றுவது அல்ல.
It's much more spiritual to bring up your children in a good way.
பிள்ளைகளை தேவபக்தியிலே வளர்ப்பது முகந்த ஆவிக்குரிய காரியம்.
The most spiritual thing is not to be praying all the time.
முகந்த ஆவிக்குரிய காரியம் என்பது எப்பொழுதுமே ஜெபித்துக் கொண்டே இருப்பதல்ல.
The most spiritual thing is to encourage your children and encourage your husband.
உங்களுடைய புருஷனை உற்சாகப்படுத்துவது, உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவது தான் அதிக ஆவிக்குரிய காரியம்.
Sometimes we are like the Pharisees.
சில சமயத்தில் நாம் பரிசேயர்களைப் போல இருந்து விடுகிறோம்.
We say we have prayed.
நாங்கள் ஜெபிக்கிறோம்.
We fasted.
நாங்கள் உபவாசிக்கிறோம்.
We take care of our ornaments.
நாங்களே கழற்றி விட்டோம்.
These are not the important things.
இவைகள் பிரதானமான காரியங்கள் அல்ல.
Important thing is
பிரதானமான காரியம்
encourage your husband, encourage your wife.
மனைவி உற்சாகப்படுத்துவது, புருஷனை உற்சாகப்படுத்துவது,
encourage your children.
பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவது.
If you pray, pray in secret.
நீங்கள் ஜெபித்தால் அந்தரங்கத்திலே ஜெபியுங்கள்.
If your husband is offended by your taking off your ornaments, put your ornaments back.
நீங்கள் நகையை கழற்றினபடினாலே உங்களுடைய புருஷன் மனம் புண்பட்டு விட்டால் அதனாலே பிரச்சனை வருதுன்னு சொன்னால் நகையை போட்டுக் கொள்ளுங்கள்.
Are you surprised that I am giving you such advice?
இப்படிப்பட்ட ஆலோசனை நான் சொல்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா?
My wife and I don't wear ornaments.
நானும் என் மனைவியும் நகை போடுவதில்லை.
We have never worn it.
நாங்கள் இதுவரை போட்டதே கிடையாது.
But we believe that peace at home is 100 times more important than whether you wear ornaments or not.
ஆனால் நீங்கள் நகை போடு நீங்கள் போட்டிருக்கிறீர்களா இல்லையா என்பதை காட்டிலும் 100 மடங்கு அதிக முக்கியமான காரியம் என்னவென்றால் குடும்பத்தில் சமாதானம் இருக்கிறதா?
You know, there was a Hindu sister who accepted Christ.
ஒரு இந்து சகோதரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள்.
And she came for secret baptism to our church.
அந்தரங்கத்திலே ஞானஸ்நானம் எடுப்பதற்காக ரகசியமாக வந்தார்கள்.
So she came on afternoon when her husband was at work.
ஆகவே கணவன் மதியானம் வேலைக்கு போய்விட்டார். அந்த மதியான நேரத்திலே அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக வந்தார்கள்.
She came with
பொட்டு and ornaments and everything.
பொட்டு வைத்திருந்தார்கள், நகையெல்லாம் அணிந்திருந்தார்கள்.
She took it all off.
எல்லாவற்றையும் எடுத்து விட்டார்கள்.
We baptized her.
நாங்கள் ஞானஸ்நானம் கொடுத்தோம்.
After the baptism.
ஞானஸ்நானம் முடிந்த உடனே
I said put it all back now.
இப்போது நகையெல்லாம் போட்டு கொள்ளுங்கள் என்று சொன்னேன்.
She put ornaments and put the பொட்டு back.
நகையெல்லாம் போட்டு பொட்டை வைத்துக் கொண்டார்கள்.
I said God sees you without all this.
இவங்களெல்லாம் இல்லாதபடிதான் தேவன் உங்களை பார்க்கிறார் என்று சொன்னேன்.
The way you went into the baptism.
இந்த விதத்தில் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க போனீங்களோ அதே போல தான் தேவன் உங்களை பார்க்கிறார்.
For the sake of peace in your home with your Hindu husband, please wear this.
ரட்சிக்கப்படாத கணவனோடு இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்திலே உள்ள சமாதானத்துக்காக தயவு செய்து இதை அணிந்து கொள்ளுங்கள்.
Show by your submissive nature what a good wife you have become as a Christian.
ஒரு கிறிஸ்தவளாய் இருப்பதினாலே எப்படி நல்ல மனைவியாய் மாறிவிட்டீர்கள் என்பதை உங்களுடைய பணிந்த ஆவியின் மூலமாய் காண்பீங்கள்.
You know that changed her husband's attitude to our church.
இப்படி செய்தபடினாலே கணவனுக்கு சபை மீது இருந்த மனப்பான்மை மாறிவிட்டது.
He used to bring her to the church and take her back after the meeting.
இப்பொழுது என்ன செய்வார்? ஆலயத்திற்கு சபைக்கு வந்து வண்டிலே விட்டுவிட்டு போவார், பின்பு கூப்பிட வருவார்.
Used to when the child has to be dedicated, he came with the wife to the church for dedicating the child.
இப்பொழுது பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்ய கூடிய ஆராதனைக்கு மனைவியோடு கூட சேர்ந்து சபைக்கு வந்தார்.
And now he doesn't force her to put this pottu also.
இப்பொழுது பொட்டு வைக்கவும் கட்டாயப்படுத்துவதில்லை.
And he said, this is the only church I will allow you to go.
நீ போக கூடிய ஒரு சபை இருக்குமானால் இந்த சபைக்கு மட்டும் தான் நான் அனுமதிப்பேன், வேற எங்கேயும் போக கூடாதுனு சொல்வார்.
Because I did not teach her to rebel against her husband for some things outward.
ஏதோ ஒரு வெளிப்பிரகாரமான காரியத்திற்காக கணவனை எதிர்க்க வேண்டும் என்று நான் கற்றுக் கொடுக்கவில்லை.
Sometimes we can be very foolish.
சில சமயத்திலே நாம் புத்தீனமாக இருந்து விட முடியும்.
We have to win those unconverted husbands.
அந்த மனம் திரும்பாத கணவன்மார்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள தெரிய வேண்டும்.
So pray for that.
ஆகவே இதற்காக ஜெபியுங்கள். வாலிப வயதை நெருங்கியுள்ள பிள்ளைகள் ரட்சிக்கப்பட பெற்றோர் எந்த வகையில் உதவியாக இருக்க முடியும்?
Yeah, we must from childhood itself teach them the word of God.
சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதிலிருந்தே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுங்கள்.
Show them by your life how wonderful it is to be a Christian.
கிறிஸ்தவனாக இருப்பது என்பது எவ்வளவு அற்புதமான காரியம் என்பதை உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் கற்றுக் கொடுங்கள்.
The best way you can bring up your children is by loving your wife and your husband.
நீங்கள் நல்ல விதத்திலே பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நல்ல வழி என்னவென்றால் கணவனை மனைவியை அதிகமாய் நேசிப்பது. அப்பம் பிற்கும் நாளிலே உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் தேவனை தேடக்கூடிய ஆர்வம் குறைந்திருக்கிறது. வேதம் அதிகமாய் வாசிக்க முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை. இதனாலே நான் கலந்து கொள்வதிலே தவறு இருக்கிறதா?
We must judge ourselves every day, not only when we break bread.
நாம் அப்பம் பிற்கும் போது மட்டும் நம்மை நியாயந்திருக்க கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை நியாயந்திருத்துக் கொள்ள வேண்டும்.
That is the happiest way to live.
இப்படித்தான் வாழ்வதற்கு நல்ல சந்தோஷமான வழி.
To me, it is just like taking a bath every day.
தினமும் நாம் குளிப்பது போலத்தான் இந்த தினந்தோறும் நம்மை நியாயந்திருப்பது என்பதை நான் பார்க்கிறேன்.
If you have water, you'd like to take a bath every day because you are getting dirty.
நீங்கள் ஒவ்வொரு நாளும் அழுக்காகிறபடினாலே ஒவ்வொரு நாளும் தண்ணீரிலே குளிக்கிறீர்கள்.
I don't take a bath only when I break bread.
அப்பம் பிற்கும் நாளிலே மட்டும் நான் குளிப்பதில்லை.
Same way, spiritually, we must cleanse ourselves.
அதே போலத்தான் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்.
That I'll tell you that is more important than even reading the Bible.
வேதத்தை வாசிப்பதை காட்டிலும் இது அதிக முக்கியம் என்று நான் சொல்கிறேன்.
You must read the Bible, but more important than that is to cleanse yourself.
வேதத்தை வாசிக்க வேண்டும் உண்மைதான். அதே காட்டிலும் முக்கியமான காரியம் உங்களை நீங்களே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்.
Do that every day.
ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் செய்யுங்கள். How to lead?
You read it. Okay.
Who is responsible in the family to lead their family members to salvation?
Yeah, that is the father has to lead the people primarily. But if the father doesn't do it, then the mother.
ஏற்கனவே சொன்னேன், பிள்ளைகளை ரட்சிப்பிலே நடத்துவது தகப்பனுடைய பொறுப்பு. தகப்பன் செய்யவில்லை என்று சொல்ல மனைவி செய்ய வேண்டும்.
See, sexual relation in marriage is something God himself has created.
திருமண தாம்பத்திய உறவிலே உள்ளதான உடலுறவு என்பது தேவனே நியமித்த ஒரு காரியமாகும்.
You don't have to be ashamed of it.
அதை குறித்து நீங்கள் வெட்கப்பட தேவையில்லை.
If you tell your wife I'm hungry.
மனைவியிடத்தில் எனக்கு பசிக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள்.
Can you give me some food? You don't feel anything wrong in saying that.
எனக்கு கொஞ்சம் ஆகாரம் கொடு என்று கேட்பதிலே நீங்கள் குற்ற உணர்வு அடைகிறீர்களா?
Or I'm sleepy now, I want to go to bed.
அல்லது எனக்கு தூக்கம் வருகிறது, நான் தூங்க போகிறேன் என்று சொல்வதிலே உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறதா?
You're not ashamed to say that.
அதை சொல்வதிலே உங்களுக்கு வெட்கம் இல்லை.
In exactly the same way.
அதே போலத்தான்.
To have a desire for sex is exactly the same as a desire for food or for sleep.
ஆகாரத்திற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை, தூங்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஆசை, அதே போலத்தான் நீங்க தாம்பத்திய உறவு கொள்ள வேண்டும் என்கிற ஆசையும்.
But like we should not steal somebody else's food when we are hungry.
நாம் பசியா இருக்கும்போது மற்றவருடைய சாப்பாட்டை திருடி சாப்பிடாது இருக்கிறது போல,
the same way sexual desire must only be with your wife and not with some other woman.
உங்களுடைய தாம்பத்திய உறவுக்குரிய ஆசையானது உங்களுடைய மனைவியோடு தான் இருக்க வேண்டும் ஒழிய மற்ற ஸ்திரீகளோடு கூட இருக்க கூடாது.
But God has created the desire for food, sleep, sex.
ஆகாரம், நித்திரை, தாம்பத்திய உறவு இதற்கு வேண்டிய ஒரு ஆசையை உண்டாக்கியது ஆண்டவர் தான்.
Sisters, when you give your body to your husband,
உங்களுடைய சரீரத்தை கணவனுக்கு கொடுக்கும்பொழுது,
it is just like you are giving food to your husband.
உங்களுடைய கணவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பதற்கு ஒப்பாக இருக்கிறது.
Just like you won't starve your husband of food.
எப்படி கணவனுக்கு சாப்பாடு கொடுக்காமல் பட்டினி போட மாட்டீர்களோ,
you cannot starve your husband of sex.
அதே போல தாம்பத்திய உறவிலேயும் கணவனை பட்டினி போடக்கூடாது.
God has created that desire.
தேவன் தான் இந்த விருப்பத்தை உண்டாக்கி இருக்கிறார்.
And God has created more desire in the man than in the woman.
ஸ்திரீயிலே இருக்கக்கூடிய ஆசையை காட்டிலும் அதிகமான ஆசையை புருஷர்களிடத்திலே உண்டாக்கி இருக்கிறார்.
Don't complain about that because God made man like that.
தேவன் மனிதனை அப்படி தான் உண்டாக்கி இருக்கிறபடினாலே நீங்கள் அதை ஒரு காலம் ஒரு குறையாக சொல்லக்கூடாது.
God wants to use that to make husband and wife more and more one with each other.
கணவனும் மனைவியும் இன்னும் அதிகமாக ஒன்றாக்கப்பட வேண்டும் என்கிறதுனாலே தேவன் அப்படி உண்டாக்கி இருக்கிறார். என்னுடைய மனைவி குடும்ப நேரத்திலே குடும்ப ஜப நேரத்திலே ஒத்துழைப்பு தருவதில்லை, நான் வற்புறுத்தினால் கோபம் வருகிறது, நான் தேவனுக்கு முன்பாக தனியாக ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறாள், நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை.
Yeah, you can't force somebody to come for family prayer.
குடும்ப ஜெபத்திற்கோ அல்லது ஜெப காரியங்களுக்கோ வருவதற்கு யாரையும் நாம் கட்டாயப்படுத்த முடியாது.
They don't want to come, don't come.
அவள் வரவில்லை என்று சொன்னால் வர வேண்டாம்.
Very sad. You pray for that your wife like that.
துக்கமான காரியம் தான், அப்படிப்பட்ட மனைவிக்காக நீங்கள் ஜெபியுங்கள்.
But no use forcing them.
ஆனால் கட்டாயப்படுத்துவதிலே பிரயோஜனம் இல்லை.
God doesn't force anybody to do anything.
ஏனால் தேவன் யாரையும் எதையும் செய்வதற்கு கட்டாயப்படுத்தவே இல்லை.
Your children you can force but not your wife.
உங்கள் பிள்ளைகளை கட்டாயப்படுத்தலாம், ஆனால் மனைவியை கட்டாயப்படுத்த முடியாது. திருமணமான பிறகு மனைவிக்கு தெரியாமல் பெற்றோர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன், மனைவிக்கு தெரிந்தால் வருத்தப்படுகிறாள், பெற்றோருக்கும் கடனை அடைப்பதற்கு நான் உதவி செய்ய வேண்டும், இது மனைவிக்கு துரோகமாக இருக்குமா?
Yeah, if your wife does not want you to help your parents,
உங்களுடைய பெற்றோருக்கு உதவி செய்வதற்கு மனைவிக்கு விருப்பமில்லை என்றால்,
then do what the Bible says, don't let your left hand know what your right hand is doing.
வேதம் என்ன சொல்றது அதை செய்யுங்கள், வலது கை செய்வது இடது கை தெரியாது இருக்க கூடாது.
Your wife is your left hand, don't tell her.
உங்க மனைவி உங்களுக்கு இடது கை என்ன சொல்ல வேண்டாம்.
Obey the word of God.
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள்.
We have to help our parents.
பெற்றோருக்கும் உதவி செய்ய வேண்டியிருக்கிறது. என் கணவர் ஏட்டிக்கு பொட்டியாய் பேசுகிறார், சத்தமாய் பேசுகிறார், தீய வார்த்தைகளை பேசுகிறார், மற்ற சகோதரிகளிடம் அதிகமாய் பேசுகிறார், பொய் சொல்கிறார். இதன் மத்தியில் நான் எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியவில்லை. தயவுசெய்து பதில்.
Yeah, Jesus, you know, when you light a candle, the candle does not say, it is so dark in this room, how can I burn?
ஒரு மெழுகுவத்தியை நீங்கள் ஏற்றி வைத்தால் இந்த அறையில் இருட்டா இருக்கிறதே, நான் எப்படி வெளிச்சமாய் பிரகாசிக்க முடியும், விளக்கு எரிய முடியும் என்று அந்த மெழுகுவத்தி சொல்கிறது.
Is it difficult for a candle to burn just because it is so dark all around?
சுத்திலும் இருட்டா இருக்கிறபடினாலே மெழுகுவத்தி எரிவதற்கு கஷ்டப்படுகிறதா?
You can be in the most wicked environment, if you have the life of Jesus, it will burn.
எவ்வளவு துன்மார்க்கமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அங்கே இயேசு கிறிஸ்துவின் ஜீவனானது பிரகாசிக்க முடியும். பதினைந்து வருஷமாக நான் மனைவியை கிறிஸ்தவ வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்தும் பலனில்லை. மனைவி இன்னும் புறஜாதியாகவே இருந்து கொண்டிருக்கிறாள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. வீடு கட்டி தருகிறேன் என்று சொல்லி எங்களுக்கு ஏமாற்றி விட்டார்கள். மனவேதனையா இருக்கிறது. எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள்.
Yeah, not everybody succeeds in making his wife spiritual.
மனைவியை ஆவிக்குரியவளாய் மாற்றுவதில் எல்லாரும் வெற்றி பெற்று விட முடியாது.
Some people in their whole life they try, the wife still goes to hell.
சிலர் வாழ்க்கை முழுதுமாய் பிரயாசப்படுகிறார்கள், மனைவி கடைசியாக நரகத்துக்கு போகிறாள்.
Don't give up trying.
ஆனாலும் முயற்சி செய்வதை தயவு செய்து விட்டுவிட வேண்டாம்.
Don't give up praying.
ஜெபிப்பதை நிறுத்திவிட வேண்டாம்.
And don't stop loving her.
மனைவி நேசிப்பதை நிறுத்திவிட வேண்டாம்.
One day you may save her.
தேவன் ஒரு நாளில் ரட்சிப்பார்.
And your wife will be thankful to you for all eternity.
நித்திய நித்திய காலமாக உங்கள் மனைவி உங்களுக்காக நன்றி உள்ளவளாய் இருப்பார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆனாலும் என்னுடைய வேலை நிமித்தமாய் மிகவும் டென்ஷன், நிம்மதி இல்லாமல் உள்ளது. தேவனை தேடுகிறதும் பைபிள் வாசிப்பதும் குறைவா இருக்கிறது.
See, to seek God's kingdom does not mean we should not concentrate on our job.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்பது நம்முடைய வேலையில ஈடுபாடு இல்லாமல் இருப்பது என்பது அர்த்தம் அல்ல.
To seek God's kingdom does not mean you are always reading the Bible and praying.
தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்பது எப்பொழுது பார்த்தாலும் வேதம் வாசிப்பது ஜெபிப்பது என்று பொருள் கிடையாது.
It means that you, even in your work and in your house, you adopt the principles of God's kingdom in everything you do.
உங்கள் குடும்பத்திலேயும் வேலை ஸ்தலத்திலேயும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் தேவனுடைய வார்த்தையின் கோட்பாட்டை பின்பற்றுங்கள்.
That means you love, you don't hate.
அதாவது என்ன பொருள் என்றால் நீங்கள் நேசிக்கிறீர்கள், யாரையும் பகைப்பதில்லை.
You speak the truth, you don't tell lies.
மெய்யையே பேசுகிறீர்கள், பொய் சொல்லுவதில்லை.
That's the meaning of seeking God's kingdom.
இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்பதனுடைய அடையாளம்.
Not that you go around witnessing, you don't have time for that.
எல்லா இடத்திலும் போய் சாட்சி சொல்வது என்பது அர்த்தமல்ல, அதற்கு உங்களுக்கு நேரம் இருக்காது.
That means the principles of God's kingdom must govern everything you do in your life.
நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய வார்த்தையிலே சொல்லப்பட்ட கோட்பாடுகள் அது ஆளுகை செய்கிறதா என்று நான் பார்க்க
வேண்டும். Even if you have only 5 minutes to read the Bible.
உங்களுக்கு 5 நிமிஷம் இருந்தாலும் கூட நீங்கள் வேதத்தை வாசியுங்கள். என்னுடைய முதலாளி ஒரு விசுவாசி, அதிகமாக டென்ஷன் வருகிறது. சில சமயத்தில் அவரை நான் நினைத்து பேசுகிறேன், என்ன செய்வது என்று தெரியவில்லை.
Sometimes people who call themselves believers may not be good masters.
சில சமயத்தில் விசுவாசிகள் என்று அழைத்துக் கொள்கிறோம், நல்ல எஜமான்களாக இல்லாமல் இருக்கலாம்.
But we've got to do our job for them, whether they are believers or not believers.
விசுவாசிகளோ அவிசுவாசிகளோ நாம் நம்முடைய வேலை செய்ய வேண்டும்.
And pray for them.
அவர்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும். Can we go for educational loan, housing loan? அது கடனா?
See,
படிப்பு சம்பந்தமாய் லோன் வாங்கலாமா? வீடு கட்டுவதற்கு லோன் வாங்கலாமா? அது கடனா?
Every loan must be something you should be able to repay. Please think of that.
ஒவ்வொரு கடனையும் நாம் திரும்ப செலுத்த முடியுமா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும்.
For a house or a scooter or something, it is easy because the house is there against your loan.
ஒரு வீடு நீங்கள் வாங்குறீங்க லோனிலே, எந்த நேரத்தில் நீங்க கட்ட முடியலையோ அப்ப அந்த வீட்டை எடுத்துக்கொள்வார்கள். அல்லது ஒரு வண்டி வாங்குறீங்க, கட்ட முடியாது, வண்டி எடுத்துக்கொள்வார்கள்.
For education, it's a little more difficult.
ஆனால் படிப்பு சம்பந்தமாய் லோன் என்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான்.
I don't say it's completely wrong if your son or daughter has got a good chance of getting a job.
இந்த படிப்பு படித்தால் நல்ல வேலை கிடைக்கும் என்னுடைய மகனுக்கு மகளுக்கு என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த லோன் எடுக்கலாம்.
You must pray a little more about that.
ஆனால் இதை குறித்து சற்று அதிகமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
And you must live very simply at home.
வீட்டிலே மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்.
I know my wife and I used to live very simply. Our food was very simple when our children were in school.
எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் பள்ளியில் இருந்த பொழுது எங்களுடைய நானும் என்னுடைய மனைவி வந்திருக்கிறோம். நாங்கள் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தோம், எளிமையான ஆகாரத்தை சாப்பிட்டோம்.
We used to get very little and we used to give good food to our children, but my wife and I used to eat very simple food.
நாங்கள் மிகவும் கொஞ்சமான வருமானம் தான் இருந்தது. பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுப்போம், நானும் என் மனைவியும் எளிமையான ஆகாரத்தை சாப்பிடுவோம்.
We need to give a good education to our children as far as possible.
நம்மால் முடிந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்க வேண்டியிருக்கிறது.
So I won't make a rule on that.
ஆகவே இதிலே நான் ஒரு பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்.
Please think that you should try and repay it as soon as possible.
ஆனால் எவ்வளவு சீக்கிரமாய் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் இந்த கடனை நீங்கள் கட்டி முடிக்க வேண்டும். பேசிக் குவெஸ்டன். பரிசுத்தம் என்பதற்கு விளக்கம் தான்.
It's not related to marriage. Okay. We have finished the questions related to marriage.
நாம் திருமணம் என்கிற காரியத்தை சம்பந்தப்பட்ட கேள்வி எல்லாம் நாம் ஆலோசித்து முடித்து விட்டோம்.
If there are other questions you have, you ask the Lord together.
இதை தவிர உங்களுக்கு வேறு கேள்விகள் வேறு பிரிவில் இருக்குமானால் நீங்கள் தேவனிடத்திலே
கேளுங்கள்.
கணவன் மனைவியை சேர்ந்து தேவனிடத்திலே கேளுங்கள்.
God will answer you.
தேவன் அவைகளுக்கு பதில் தருவார். நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
make our homes happy homes.
எங்களுடைய குடும்பங்களை கர்த்தாவே சந்தோஷமான மகிழ்ச்சியான குடும்பங்களாய் மாற்று.
In all of our churches,
உங்கள் எல்லா சபைகளிலேயும்
we'll have strong homes.
ஆண்டவரே, வலிமையான குடும்பங்களை கட்டும்.
Where your name will be glorified.
உம்முடைய நாம மகிமைப்பட முடியான குடும்பங்களை கட்டும் ஆண்டவரே.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.
Yeah, we pray that God will make our homes very strong homes.
நம்முடைய குடும்பங்களை வலிமையான குடும்பங்களாய் தேவன் மாற்றுவார் என்று நாம் ஜெபிப்போம்.
ஆமென்.
ஆமென்.
What time? 6:45. Okay, the next meeting will be at 6:45.
அடுத்த கூட்டம் நமக்கு 6:30 ஆரம்பமாகும்.
I want to encourage all of you to come for every meeting with a spirit of prayer. Lord, speak to me.
ஆண்டவரே, என்னோடு கூட இந்த கூட்டத்தின் மூலமாய் பேசும் என்று ஒவ்வொரு கூட்டத்திலையும் நீங்கள் ஜெப சிந்தியோடு கூட வரும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கூட்டத்தை நீங்கள் தவற விட வேண்டாம்.